السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله المتصف بصفات الكمال والجمال والجلال، والواحد في الذات والصفات والأفعال، جل عن الشبيه والنظير والكفو والمثيل، ذلكم الله ربكم لا إله إلا هو، خالق كل شيء فاعبدوه، وهو على كل شيء وكيل. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين، إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين، أما بعد. منار الهدى عند كريا أبي برور خليل عدن உஸ்தாத் திருத்தகைகளே, அன்புக்குரிய மனாரிகளே, இனிய காலை பொழுதொன்றில் நீச்சல் தடாகத்தின் சூழலில் நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவதில், நீச்சல் தடாகம் நிறைந்திருக்கிறதோ தண்ணீரால் இல்லையோ, உங்கள் மனங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை. இதுவரைக்கும் வந்ததுக்கு குளித்தவங்க மட்டும் கை வந்துருக்கணும், குறவு மற்றவன்னும் தண்ணியை தொட்டு பார்க்க. இது பிறகு மஷூரா பிறகு குளித்தவங்க போய் கை கழுத்துன்னு திருப்பி. ஆனா இவங்க அத்தனை தரத்து இப்ப பிரேமி கொடுக்கும், ஏன்னா அவளும் தூங்குவாங்க. இதுல குளிச்சா நல்லா தூக்கம் வரும், புத்தகம் தண்ணியில குளிச்சா தெரிஞ்சுட்டு கூட இன்னும் தூக்கம் வரும். சரி, நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் கை வச்சு, மற்றவெல்லாம் சும்மா இருந்துட்டு இருப்பிட்டு அதுதான் வந்துருப்பாங்க. நீச்சல்ன்றது குருவி இருக்கிறது இல்லை, நீச்சல் தடாகம் தான் திருத்தா தான் பெரிய அளவு போதுமா? உணவு பேரும் ஒன்றா இருக்கு, அளவு அளவு 10-15 பேரு தான் ஒன்னா நினைக்கலாம். சரி, உலகத்துல ஆக நல்ல எக்ஸசைஸ் எது? நீச்சல். பொதுவாக உலகத்தில் எது எதெல்லாம் உடற்பயிற்சியில் இருக்குதோ அவ்வளவு ரியாபா வதனியான்னு சொன்னால் அது நீச்சல். அதுக்கு அடுத்தபடியாக சைக்கிள் ஓடுது, சைக்கிளிங் தான், சைக்கிள் ஓடுறது புஷ் பைக், அது அதுக்கு அடுத்தது. ஏன் நீச்சல் வந்து முதல் இடத்தில் தருது என்று சொன்னால் காரணம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. நோய் வராது, ஓய்வு பெறாமல் போய் சேரணும். சரி, பதிலுக்கு நெருங்கிட்டீங்க, ஆனா இன்னும் சரியான பதில் வரையுது. அதுதான் முக்கியம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உள்ள அனைத்து உறுப்புகளும் வேலை செய்கிற ஒரே ஒரு உடற்பயிற்சி நீச்சல். உட மூளை உட்பட வேலை செய்யும். சைக்கிளின் போது நிறுத்தலாம். இது எதையில நிறுத்தம்? ஏனாது ஒரு பக்கத்தில் ஆரம்பித்தால் அடுத்த பக்கம் தொங்கல் காணும் வரைக்கும் முழு மூச்சோட போகணும். அப்ப தலை கால் என்ன வேலை செய்ய, கை வேலை செய்ய, முழு உடம்பும் வேலை செய்கிற ஒரு. அதனாலதான் அப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீச்சல பத்தி சொல்லி கொடுத்தான். கேட்டாங்களே, அலில் வலதி அலில் வலதி அலைனா ஹக்குன் கஹக்கின அலை, எப்படி கேட்டானா? அலில் வலதி அடையின ஹப்பும் கஹப்பின அடை. அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பது போல் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் உண்டா? இது அபூ ராஃபே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வினா. பதிலளித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நான் இருக்கு. ஹப்புல் வலதி அலல் வாலித், தந்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஐயோ அள்ளி மகுல் கிதாபத்தை, இது பைஜத்தியுடைய ரிவாய், ஐயோ அள்ளி மகுல் கிதாபத்தை எழுத படித்து கொடுக்கிறது. ஒத்திபாகத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது, எது நீண்ட படித்து கொடுக்கிறது. ஓரம்ய அம்பைய படித்து கொடுக்கிறது. ஒன்று அறிவோடு சம்பந்தப்பட்டது, மற்றது இன்னொன்று உடற்பயிற்சியோடு சம்பந்தப்பட்டது, மற்றது தற்காப்போடு சம்பந்தப்பட்டது, அல்லது யுத்தத்தோடு அல்லது வேட்டையாடுதலோடு சம்பந்தப்பட்டது. இன்னொரு வார்த்தையில இருக்கிறதா என்றால் ஒன்று கல்வி மற்றது கலை, ஒன்று கல்வி மற்றது கலையோடு சம்பந்தப்பட்டது. ஆக நீங்க இன்றைக்கு வந்திருக்கிறது, இப்படி ஒரு இடத்தை தெரிவு செய்து வந்திருக்கிறது. நீங்க உங்களுடைய உடம்புக்கும் மனதுக்கும் ஒரு நல்ல தெம்பையும் பயிற்சியையும் கொடுத்து உங்களை இருக்கிற நிலையிலிருந்து ஒரு படி முன்னேற்றி கொண்டு போறதுக்காக வேண்டி அதுக்கடையிடத்தான் இப்படி ஒருத்தனை கூப்பிட்டு கொஞ்சம் ஆறு அறிந்து அனுப்ப வச்சு அனுப்புறது. ஏற்கனவே ஒரு மனசு அனுப்பினாங்க, தலைவர் சொல்லிட்டார் 35 நிமிஷத்துக்கு மேல பேசிருந்தாங்க. ஆகவே இந்த குறுகிய நேரத்தில் நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிடுவேன். நசீகத்துன்னு சொன்னாங்க, அது நான் யாரும் செய்யறதில்லை. ஏன்டா அது செய்ய போய் யாருக்கும் எதுவும் நடக்குது இந்த காலத்தில். அதனால உங்களை செய்து நான் படிக்கிறது, என் செய்து நீங்க படிக்கிறது. சரஸ்வரம் நசீகத்தில் தனாசுரம், ஒருவர் மற்றவருக்கு சுசுது அப்படியே வச்சுக்கோங்க துன்யாவில். சரி, இப்ப இந்த நீச்சல்ல ஒரு விஷயத்தை பார்த்தோம் தானே, நீங்க சொன்னீங்க கடைசி வரைக்கும் போகணும் என்று. அந்த விஷயத்தான் முக்கியமான விஷயம், கடைசி வரைக்கும் போகணும். வரைந்து கட்டிக்கொண்டு இறங்கியாச்சு, பாஞ்சாச்சு, இதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் போயாக வேண்டும் என்பதுதான் அடுத்த வேதம். இடையில என்ன நடந்தாலும் அவருக்கு அது பொருத்தமல்ல, அவர் தன்னை அடுத்த இலக்கை நோக்கி கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், கரை சேரும் வரைக்கும் அவர் அறிவை குறியாக இருப்பார். சரிதானே? அது போலத்தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது ஒரு நீச்சல். நீச்சல் என்பது இதுல செய்யற நீச்சலை விட செய்ய வேண்டியது எதுல தெரியுமா? எதுல? ஆபத்தான ஆர்ப்பரிக்கும் அலைகள் நிறைந்த கடல்ல செய்கிற நீச்சல் இருக்கிறேன். எதிர் நீச்சல், அலை இப்படி வருகிறது, நீ அலையை எதிர்த்து நீச்சல் அடிக்கிறாய் என்றால் அது என்ன? எதிர் நீச்சல். வாழ்க்கை என்பது இந்த நீச்சலை விட அந்த நீச்சல் தான். வாழ்க்கையில முழுக்க முழுக்க மனிதனுக்கு எல்லாமே ஒரு வகையான கஷ்டங்கள், எதிர்ப்புகள், சங்கடங்கள், தடைகள், சவால்கள் எல்லாம் நிறைந்து ஒரு மனிதன் அப்படியே வாழ வைத்திருக்கிறது. லக்கத் கலக்கன இன்சான ஒரு கபத்தி அத்தனை கத்துவி முதல் வாங்கும் கபத். கபத்துதான் மசக்கம், என்னத்துல படிச்சிருக்கிறோம், கஷ்டத்துலதான் படிச்சு. சத்தியத்துக்கு பிறகு லாபம் புசிமு பிஹாதன் பலத் வாந்து ஹெல்லு பிஹாதன் பலத் மனிதனை கஷ்டத்தில் தலைத்து வைத்திருக்கிறோம். கஷ்டம் தான் நாம் குருத்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கப்படுத்துவது போல் மனிதன் பிறந்ததில் இருந்து கஷ்டம் ஆரம்பிக்கிறது. பிறந்த உடன் முதன் வருகிற கஷ்டம் தொற்போக்குடி அழுத்தப்படுவது எல்லாருக்கும் மறந்தாங்கத்தான், யாருக்கும் தெரியாது. இருந்தால் அதனை வலியை உணர்ந்ததை போல் சொல்லுவதற்குரிய தெளிவு இல்லாத காரணம். ஆனா எல்லோரும் அழுதும், எல்லோரும் அழுதும் தொப்புள் கொடி அழுக்கப்படுவதிலிருந்து மனிதனின் கஷ்டம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு என்ன கஷ்டம்? அது கஷ்டமா இல்லையா? எல்லாம் சொல்லல, எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆயத்தில் சப்தி இருப்போம் அப்படின்னு அதுதான். பல்லு முளைக்கிறது பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு தானே, புள்ள புள்ள கட்டிக்கிறீங்க தானே, பிள்ளைக்கு பல்லு முளைக்கும் போது காய்ச்சல் கூட வருவதா இல்லையா? ஆமா, பல்லு முளைக்கும் போது. இதெல்லாம் எங்களுக்கு உணர்ந்த நேரத்தில் சொல்லுகிற அளவுக்கு புரிந்து வைக்க முடியாத பருவத்தில் உள்ளது, சரிதானே? பிள்ளைக்கு பல்லு முளைக்கிற போது அது கஷ்டம். பால் மரத்தடிக்க செய்யும் போது எத்தனை வேலையா பூசி எத்தனை வேலை பார்ப்பாங்க இல்லையா? அந்த ஹலமத்து சதியில வேப்பெண்ணை பூசி வச்சு இருந்து போற என்ன சொல்லாத வாய் வைக்காத அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் புண்ணப்படுற கஷ்டம் வாய வைக்கும் மற்ற பக்கம் இருக்கும். பிள்ளைக்கு பாலை மறக்கடிக்க செய்கிற போது பிள்ளைப்படுகிற அவஸ்தை. அடுத்தது சொல்லுங்களோ, ஒன்று பேச மாட்டீங்களா? ஆறு வயசு ஏழு வயசுல குவாத குறித்து அனுப்புவாங்க. இப்ப மூணு வயசுலயே அனுப்புது, ரெண்டு வயசுலயே அனுப்புது. அந்த பேச்சு உஸ்தாதுடைய வாலிமுடைய தீப் அதுல பதுகிற கஷ்டம், அவரை பார்த்த வர பயம், அவருக்கு இருக்கிற தண்டனை, இதுல வரக்கூடிய கஷ்டம். இதுக்கு பிறகு பெரியவராக ஆகிறார். பெரியவராக ஆன பிறகு அவருக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தொழில் செய்யணும். தொழில் செய்வதிலே உள்ள கஷ்டம், தொழிலை தேடுவதில் உள்ள கஷ்டம், தேடிய தொழிலை பாதுகாப்பதில் உள்ள கஷ்டம். இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்ய வைப்பாங்க? ஏதாவது சேர்ந்து கல்யாணம் ஒன்று முடிக்கிறியா எப்ப கல்யாணம் முடிக்கிறியா எப்ப கல்யாணம் பொண்ணு பார்க்க வைப்போம். இதுலேயே ஒரு வருஷம் என்ன செஞ்சுப்பாரு? அந்த வருஷம் பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், தந்தையாக இருந்து அனுபவிக்கிற கஷ்டம். இது எல்லாம் ஒரு 60-65 ஆகும் போது கால் பிடிக்குது, இடுப்பு நோவுது, வாரக்கிழமை குழம்புக்கு போறதுன்னு சொல்லி திட்டம் போட்டு இன்றைக்கு 5 நாளைக்கு முன்னுக்கவே மேல நாள் ஒப்புது. முந்தி குழம்புக்கு போறதா நினைச்ச உடனே இருப்போமா இல்லையா? இப்போ வார திங்கக்கிழமைக்கு சொல்லி திட்டம் போட்டிக்குது, இன்றைக்கே மேல நாள் பிடிக்குது. கொழும்புக்கு போகணும் இல்லையா, பஸ் ஏறணும் இல்லையா, நடக்கணும் இல்லையா, போகணும். எப்படி மனிதன் வயதேறிய பிறகு வருகிற கஷ்டங்கள். அதுக்கு பிறகு மூத்து சக்கரத்து, அதுக்கு பிறகு கபர், எல்லாமே கடைசி வரைக்கும் மிம்மல் ஜென்னத்து வரிம்மன் நார்த்து கடைசியில் முடியும் வரைக்கும் என்ன தொடர்கிறது? கஷ்டம் தொடர்கிறது. அதைத்தான் ஒப்பாமக்கார சொன்னா லப்பது கலப்பினர் இன்சானை தீர்க்கணும். இந்த கஷ்டத்தை எதிர்த்து வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த கஷ்டத்தை சகித்துக் கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் அல்லவா, இதுக்கு பேர் வாழ்க்கையான நீச்சல். இந்த நீச்சல் இல்ல, கடல்ல ஆர்ப்பரிக்கிற அலையில என்ன செய்யணும்? நீந்த வேண்டும். அதில நீந்தும் போது வருகிற அத்தனை எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் அடிக்கிற அடியில் அறிந்து கையை அடிப்பார் இல்லையா? நீந்திரத்தை சரியா மாத்திக்கிறீங்களா? என்ன செய்யறாரு? ஒரு அடி ஒரு அடி அடிச்சு அடிச்சு போறதைக்குது. இதுதான் இங்கிட்ட ஒரு அடி, அங்கிட்ட ஒரு அடி, அந்த கஷ்டத்துக்கு ஒரு அடி, இந்த கஷ்டம் எல்லாம் அடிச்சு அடிச்சுன்னு செய்யும். தாண்டி 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 போவதற்கு பெயர் வாழ்க்கை. கஷ்டம் இல்லாதவர்கள் எவரும் உலகத்தில் கிடையாது. ஒரு நாளைக்கு 10 லட்சம் வருமானம் உள்ளவரும் நூறு ரூபாய் வருமானம் உள்ளவனும் இருவருமே கஷ்டப்பட்டுத்தான் சம்பாதிக்கிறார்கள் சகோதரர்களே. நான் நினைக்கக்கூடாது 10 லட்சம் ஒரு நாளைக்கு வருமானம் உள்ளவன் சும்மா அவனுக்கு இடையற்றான வருகிறது. அந்த 10 லட்சம் அவன் சம்பாதிப்பதற்கு ஒரு நாளைக்கு அவனும் நிறைய பிரயத்தனம் செய்கிறான். அவனுக்கு நஷ்டம் வந்தால் 10 லட்சமாகத்தான் இருக்கும். 100 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவனுக்கு நஷ்டம் வந்தால் 100 ரூபாயா இருக்கும். 10 லட்சம் சம்பாதிக்கிற ஒருவனுக்கு நஷ்டம் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஷிப் ரிஜெக்ட் ஆனா அந்த ஷிப் அப்படியே அவனுக்கு நஷ்டம் தான். புரியுதா? நான் நினைக்கக்கூடாது செல்வந்தர்கள் அவர்கள் இடையத்தான பணம் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் சம்பாதிக்கிற அந்த கோடியிலும் அவர்கள் படுகிற கோடி கஷ்டங்கள் இருக்கின்றன. எனவே மனிதன் மொத்தத்தில் பணக்காரனோ எவ்வளையோ எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள். கஷ்டப்படாத ஒருவருடைய வாழ்க்கை இருக்க மாட்டாது, இருக்கவும் முடியாது. அப்படி கஷ்டப்படாத ஒருவன் இருந்தால் அவன் மனிதனாக இருக்கவும் மாட்டான். சரியா? இதுக்கிடையில எங்களுக்கு இந்த எதிர்நீச்சல் போடுவதில் எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. நாங்க எந்த கரையை நோக்கி போகிறோம்? எந்த கரையை? கரையில சொல்றது என்ன சொல்றது? கரையில அடுத்த இடமும் இருக்கிறேன். ஒரு சாஹில் ஒன்று இருக்கும், ஒரு ஷாப்பு இருக்கும். அந்த கரையை நோக்கி போகிறோம் என்றால் அந்த கரை எது? அதுதான் எங்களுடைய இலக்கு. அதான் எங்களுடைய இலக்கு. இந்த இலக்கை நோக்கி பயணிப்பதிலேதான் இத்தனை எதிரலைகளும். அது கொஞ்சம் அவமானமாக இருக்கும், கொஞ்சம் ஏச்சு பேச்சா இருக்கும், கொஞ்சம் வறுமையா இருக்கும், கொஞ்சம் இழிச்சொல்லா இருக்கும், கொஞ்சம் தடையாக இருக்கும், கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருக்கும். இது வீட்டுக்குள் இருந்து வரும், தொழிலகத்திலிருந்து வரும், குடும்பத்திலிருந்து வரும், நண்பர் மட்டத்தில் இருந்து வரும், சொந்தக்காரர் மட்டத்தில் இருந்து வரும், ஆசிரியர் மட்டத்தில் இருந்து வரும், மாணவர் மட்டத்தில் இருந்து வரும், பாறையில் இருந்து வரும், மஸ்ஜிதில் இருந்து வரும். இது எந்த பகுதியில் இருந்து வருகிறது என்றால் வரையறுக்கப்பட்ட ஒன்று அல்ல. சரியா விளைவு பண்ணீங்கன்னா இது எந்த பகுதியிலிருந்து வரும்? இப்ப ஒவ்வொருத்தரையும் விட்டு அவரது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்தால் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்த திசைகளை பார்த்தால் காற்றுக்கு என்றாலும் 4 திசை தான். காற்று ஒரு காலத்தில் வடக்கிலிருந்து வீசும், இன்னொரு காலத்தில் கிழக்கிலிருந்து வீசும், இன்னொரு காலத்தில் தெற்கிலிருந்து வீசும், இன்னொரு காலத்தில் மேற்கிலிருந்து வீசும். 4 திசைகளிலிருந்து என்ன காற்று வீசும். அதனால தமிழா வண்டல் கொடல் என்னன்னா பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா, கொண்டல் என்ன சொல்றது. வடக்கே இருந்து வீசுவது என்ன வாழை காற்று, நம்மளா இருக்குதுயா. ஆனால் காற்று வீசுகிற 4 திசையையும் தாண்டி 40 திசைகளில் இருந்து என்ன செய்யுது, மனிதனுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில தான் நாங்கள் இந்த வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கோம். இதுல உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்குது, இன்னும் கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை. அதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? நான் சொல்லிட்டு நசிகத்தினோடு இந்த கனாசம் மறுக்கணும் பேசுங்க. பேசவானாலே சொல்லி அனுப்புறாங்க, பேசுங்க, நல்லா விளையாடுங்க, கூட்டாடுங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிருப்பாங்க, நீ மட்டும் போவாய், எங்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்படி சொல்ல இல்லைன்னு சொன்னவங்க மட்டும் கையெழுத்து வாங்க. எல்லாரும் பேச்சு வாங்கித்தான் வந்திருக்கிறாங்க. நீங்க மட்டும் போவீங்க, எங்களையும் பிள்ளைய பிள்ளைய பார்த்து வச்சுட்டு போவீங்க அப்படின்னு பாங்க. எவ்வளவு பாவம் உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்கள்ல சரிவுகள் சமானமாக இருந்து உங்களை மகிழ்விக்கிற அந்த நோனாமார மட்டும் விட்டுட்டு நானாமார மட்டும் தனியா வந்திருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. அப்ப நொந்து நொந்து தான் அன்னைக்கு இருப்பாங்க. என்ன சொல்லுங்க? சரி, அவங்க சொல்லி அனுப்பினாங்க போதும். சரி, இருந்துட்டு மூலம் பேசுங்க. இப்ப நாங்கள் ஆளுங்கள் இந்த ரீதியில ஏன் கஷ்டங்களை அதிகம் சந்திக்கிறோம் என்பது என்னுடைய கேள்வி. பேசுங்க. எங்களுக்கு தாரீங்கன்னா தான் சரியான பதில். ஏனென்றால் புல்லமா அபுமத்தின் மஸ்ஊலியத்து அபுமத்தின் மசாயி பொறுப்பு பெரிதாகிற அளவுக்கு சோதனைகளும் பெரிதாகத்தான் இருக்கும். புல்லமா அபுமத்தின் மஸ்ஊலிய அபுமத்தின் மசாயி அசத்துக்கும் பல அணில் அம்பியா தும்மல் அம்சல் பல் அம்சி அசத்துக்கும் பல அணில் அம்பியா உங்களின் கடுமையான சோதனைக்குரியவர்கள் யார் அல் அம்பியா தும்மல் அம்சல் பல் அம்சல் பிறகு அவர்களை போன்ற வாழ்க்கையில் உள்ளவர்கள். அப்ப பொறுப்புகளில் அவர்களுக்கு வாழ்த்து என்று சொன்ன போது அப்ப இது என்ன மனோட சாவியாக இருக்கும்? நபிமார்களுக்கு ஏற்பட்ட ரசூல்மார்களுக்கு ஏற்பட்ட அத்தனை விதமான கொடுமைகள் சோதனைகள் சிக்கல்கள் கஷ்ட நிஷ்டூரங்கள் எல்லாவற்றிலும் யாரும் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. எனவே இதெல்லாம் சேர்ந்துதான் ஆலிமுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆலிம் ஒருவன் வாழ்ந்துகிற ஏற்றிய சமூகத்தில் வேற யாரும் வாழ்ந்துறது கிடையாது. அரசியல்வாதியும் வாழ்ந்துவதில்லை, அரசியல்வாதி ஏற்று வாங்குறது தான். அவ ஆளின் வாங்குற மாதிரி அரசியல்வாதி ஏற்று வாங்குறது இல்லை. சரியா போய் அவனுக்கு கூட வாங்குறாங்க. அது இருந்து இருந்து பருவ காலத்துக்கு வாங்குவாங்க. எப்படி இந்த நேற்று முந்தினத்து எதுக்கு வாக்களித்து போட்டு வந்து வெளியே சொல்றாலும் இருக்கக்கூடாது வாக்களித்தது அப்படின்றதுக்கு இப்ப எல்லாம் ஏற்றுறாங்க. நீ வெளியில வந்து இந்த சட்டம் 50-50 60-40 கூடாது பேசுறாய் வாக்களிச்சுட்டு வந்தீங்கன்னா சார் இது சொல்லி போட்டு இப்ப எல்லாரும் ஏற்றுறாங்க. அது ரெண்டு நாள்ல வளர்ந்து பேசுவோம். இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு இன்னொரு ஏதாவது ஒண்ணு நடக்கும், ரெண்டு நாளைக்கு ஏற்றுவோம். ஆனா தினசரி மஸ்ஜிதில் இருக்கிறீமா ஏற்று வாங்கி கொண்டே இருப்பான். அது தொடர்ந்து நடக்கிற பேருந்தில் அதுவும் ஒன்று தொடர்ந்து நடக்கிற பெயர் அதுல ஒன்றுதான் அவரை பத்தி பேசிப்பட்டுக் கொண்டே பேசிக்கொண்டே இருப்பாங்க. இது நடக்கிறது. காரணம் அவர் பின்னால அல்லது முன்னால ஒரு ஆளின்னு ஒன்று இருக்குது, நவுலவின்னு ஒன்று இருக்குது. சரியா இல்லையா? ஆகவே இத்தனைக்கும் மத்தியில தான் ஒரு ஆளினுடைய வாழ்க்கை பயணமும் இது நீச்சல் தடாகத்தில் அல்லது கடலில் செய்கிற நீச்சல் போலத்தான். இதை நாங்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும், பொறுத்துத்தான் ஆக வேண்டும். இதுல இருந்து இப்ப நீச்சல் அடித்துக் கொண்டு போகிற போது இத்தனையும் வருது என்று உள்ளே சாகலாமா? கேட்கிறது புரியுது. இந்த அழைப்புல நான் என்ன செய்யறது எவனால் புரிஞ்சிட்டு அம்மா சரி புகுந்து போய்க்குவானா? நீச்சல கைவிடுவானா? நீச்சல் கைவிட மாட்டான். அவன் எதிர போவான், எப்படியோ சாகும் வரைக்கும் போராடுவோம், சாகும் வரைக்கும் தொடர்வோம் பயணத்தை. ஏதாவது இதுல தவறு எதையில முடிந்தது இருந்தால் அது எதுடைய இறுதி மூச்சாக இருந்துட்டு போகட்டும், முயற்சியை கைவிட மாட்டேன் என்றுதான் என்ன செய்வான், நீந்துகிறவன் நீந்துவான். சரியா இல்லையா? உங்களுக்கு பக்கத்துல யாரும் வரவும் மாட்டாங்க. ஒரு கப்பல் ஆளுநர் ஒண்ணு வராது, ஒரு போட் வராது, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கை கொடுக்கிறது. அது ஆதிக்குமரன் ஆனந்தன் ஒருத்தர் அந்த காலத்துல பாக் நீர் நீர்த்தாங்க. அவருக்கு பக்கத்துல போனாங்க, யாரு போட் போச்சு கப்பல் போச்சு எது நடந்தா அவர் தூக்கி எடுக்கிறதுக்கு. யாருக்கும் எங்களுக்கு பக்கத்துல ஆளுநர்கள் வாரதும் இல்லை, கை கொடுக்க எவரும் வரமாட்டாங்க. அதுவும் ஸ்பெஷலி உலமாக்களுக்கு கை கொடுக்க எவனும் வரமாட்டாங்க. மதுரசாக்கு கை கொடுப்பான், ஆலைவுக்கு கை கொடுக்க மாட்டான். மதுரசாக்கு கை கொடுப்பான், மதுரசாவைக்கு உத்தாவுக்கு கை கொடுக்க மாட்டான். ஆகவே இது எங்களுக்கு எழுதப்பட்ட ஒன்று, இது எங்களுக்கு எழுதப்பட்ட ஒன்று. நம்மை நாமே நமது பயணத்தில் தனியாக இந்த பயணத்தை செய்து முடிக்க வேண்டிய ஒரு நிலை. ஆகவே அன்புக்கு நீ உரமாக இருந்தேன், நீங்கள் இப்படித்தான் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான பயணத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு நிதர்சனமாக இன்று காட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய சூராசபை இந்த நீச்சல் தடாகத்தில் உங்களை கொண்டு வைத்து வைக்கொண்டு பொருத்தமா இருக்க வேண்டிய ஆனா சரியா கொண்டு போயிட்டிருக்கணும். பீச்சுக்கு பெருங்கடலுக்கு கொண்டு போய் சாப்பிடுறது இப்படி கூட்டம் நடத்துறதுக்கு நான் கஷ்டமா இருக்கும் என்பதனால இதை நீக்கிறதா வந்து தெரிவிச்சு தெரியும். இன்ஷால்லா எது கிட்டத்துல ஒரு கடன் வந்து அமைப்பாங்க. இந்த இதெல்லாம் போட்டா அதுல போய் இன்ஷால்லா அலைகள்லாம் செயற்கையான அலைகள்லாம் இருக்கும். அது இன்ஷால்லா ஒரு சந்தர்ப்பத்தை செஞ்சு பார்ப்போம். நீச்சல் என்பதில் இருந்து நாம படிக்கிற பாடங்கள் இவ்வளவு இருக்குது சகோதரர்களே. நான் இதுவரைக்கும் உங்களோட பேசி கொடுத்து நீச்சல் தான், நீச்சல் இருந்து நாங்க படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு சின்ன வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான், நீச்சல் வாழ்க்கையே நீச்சல் தான். இந்த நீச்சலில் வெற்றி பெற்றவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். இந்த நீச்சலில் தோல்வி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள். எவரும் வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கு விரும்பக்கூடாது. யாராவது அப்படி விருப்பப்பட்டவங்க இருக்கிறீங்கன்னா வாழ முடியாது தோல்விதான் என்று முடிவு செய்து கொண்டவங்க அவன் தற்கொலை செய்து கொள்றவனுடைய பட்டியலில் சேருவான். தற்கொலை செய்து கொள்றவனுடைய முடிவு என்ன தெரியுமா சொல்லுங்க பாபு? தற்கொலை செய்து கொள்றவனுடைய முடிவு என்ன? வாழ்க்கை இது எனக்கு வெற்றி தராது. ஒருவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு முடிவு செய்து கொண்டான், தான் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தோடு. இப்ப முடிவு செய்ததற்கு பிறகு எந்த வகையில் தற்கொலை செய்வது? கயிறு போட்டுக் கொள்வோம். கயிறு போட்டுக் கொள்வோம்னா நானும் எனது பிள்ளைகளும் மனைவியும் கயிற்றில் தொங்குவது. இப்ப அவனுக்கு ஒரு கேள்வி, கயிறு இடையில் அறுந்து விட்டால் விளங்குதா என்னண்டு? கயிறு இடையில் அறுந்து விட்டால் இப்பவும் அதுல வாழ்க்கையில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவனுடைய நிலை தற்கொலை செய்து கொள்வதற்கு முடிவு செய்து கொண்டான். தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒரு மார்க்கம் தேவை. முதல் தெரிவு அவனுடையது கயிறு. இப்பொழுது சந்தேகம் அங்கேயும் வருகிறது, கயிறு இடையில் அறுந்து விட்டால் தற்கொலை முயற்சியிலும் நான் தோல்வி. இப்ப இரண்டாவது தெரிவை நோக்கி போகிறான். இரண்டாவது தெரிவு என்ன தெரியுமா? தீயிட்டு கொளுத்திக் கொள்வது. இப்ப சரி, தீயிட்டு கொளுத்திக் கொள்வோம். தீயில் உடம்பு 25 வீதத்துக்கு உள்ளே எரிந்து நின்று கொண்டால் மனிதன் தப்பி விடுவான். விளங்குதா என்ன? முழு உடம்பும் எரியணும் அல்லது அரைப்பகுதியாவது எரிய வேண்டும். 25 காவீதம் எரிந்து நின்று விட்டால் அங்கேயும் என்ன செய்வோம்? நாம் தப்பி விடுவோமே. எங்களுக்கு சிகிச்சை அளித்து மீண்டும் வாழ்க்கையில கொண்டு வந்து வைத்து விடுவார்களே. எந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று போகிறோமோ அந்த வாழ்க்கைக்கு மீண்டும் கொண்டு வரப்படுவோமே. இப்ப இவனுக்கு இரண்டாவது தெருவிலும் சந்தேகம். மூன்றாவது முடிவு செய்தான். என்ன முடிவு தெரியுமா? கணற்றுக்குள் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்வோம். இப்பவும் ஒரு கேள்வி, என்ன கேள்வி தெரியுமா? எந்த கிணற்றில் நாம் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு தண்ணீர் இருக்குமோ? புரியுதா என்னது? நாலாவது தெரிவை நோக்கி போகிறான். நஞ்சு, நஞ்சில கலப்படம் இருந்தா? இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்த 6 வயது மகன் சொன்னானாம், வாப்பா சாகுவதற்கு இத்தனை வழிகள் இருக்கின்றது என்றால் புறப்பதற்கு ஒரு வழி கூட இல்லையாரு கேட்டான். விளங்குதா இல்லையா? இது வாழ்க்கையில வாழ முடியாது என்று முடிவு செய்து கொண்டவர்கள் தான் இந்த மாதிரியான மார்க்கங்களை தேடுபவர்கள். எப்படியோ நாம் ஒளிந்து போவோம், பூமி முகத்திலிருந்து உள்ளே போவோம், வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம், இந்த நீச்சல் பயணம் நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டவர்கள். அதில் நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுகிறார். குர்ஆனுடைய வசனங்களை பாருங்க. திருமணம் முடிக்கிறீர்களா? உங்களுக்கு வசதி இல்லையா? அல்லாஹ் யபுஸ்ஸு ஃபீகும் ரூஹல் அமல், நம்பிக்கையை ஊட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி. கணவனும் மனைவியும் ஃபக்கீர்களா? அல்லாஹ்வுடைய கிருபா கலாச்சாரத்திலிருந்து வசதி ஏற்படுத்தி தருவான். நீங்க திருமணம் முடிச்சுட்டீங்க வரும் என்று சொல்லி வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சிட வேண்டாம். சரி, வாழ்க்கை கசந்து போனது, முறிந்து போனது. இப்பொழுது தலாக்குக்கு பிறகு கணவன் நினைக்கக்கூடாது வேறொரு மனைவி எனக்கு வாய்க்காது, பெண் பிரிந்தவன் நினைக்கக்கூடாது வேறொரு கணவன் எனக்கு வாய்க்க மாட்டான். இவர்கள் இல்லாமல்
அல்லாஹ் நம்பிக்கை ஊட்டுகிறான் வாழ்க்கையில் நீ துவண்டு போகாதே, வாழ்க்கை எல்லாம் சேர்ந்ததுதான். இந்த மால் உஸ்ரி யுஸ்ரா, இதுல எத்தனை உஸ்ரி இருக்குது எத்தனை யுஸ்ரி இருக்குது சொல்லுங்க. சாப்பாடா வருது, நீங்க எல்லாரும் நோம்பு நீச்சல் அந்த நேரத்தில் தண்ணி காலத்துல மூக்குத்துல போயிட்டுமே, அதனால பயந்து இன்னைக்கு நோம்பு விட்டு நிற்கிறான். எந்த மௌலவி மாதிரி எல்லாரும்
அப்பவே தளத்துக்கு மூடி வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் வந்தோம். பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த தலையினிய கொடுங்க, இதுக்கு பிறகு இவனை மட்டும் கீழே கொடுங்கிறவான்னு முடிச்சு. கடைசி வரைக்கும் நக்கிராவாவே இருந்துட்டு போகட்டும். அல் உசுர் அல் உசுர்ந்து ரெண்டு தலைவையும் எப்படித்தான் வந்திருக்குது, மாரிபாவா வந்திருக்குது. நக்கிரா திரும்ப திரும்ப வந்தால் அது வெவ்வேறு என்ற அர்த்தம். மஅரிஃபத்து இதா தகர்ரத் தவஹ்ஹதத், மஅரிஃபா திரும்ப திரும்ப வந்தால் அது ஒரே சாமானது அர்த்தம். இதுதான் காயிதா நஹ்வியா, லுகவியாவும் அதுதான். இப்ப அல் உஸ்ர் திரும்ப திரும்ப வந்தாலும் அது என்னவா இருக்குது, மஅரிஃபாவா இருக்குது, தவஹ்ஹதத். முன்னால வந்த உஸ்ரும் ஒன்றுதான், பின்னால வந்த உஸ்ரும் ஒன்றுதான். யுஸ்ர் ஆனா எப்படி இருக்குது, நக்கிராவா இருக்குது. அதனால இப்ப அது வந்து முன்னால உள்ள யுசுர் வேல, பின்னால உள்ள உசுர் வேல. உசுரன் பயில யுசுரைதி, ஒரு உசுரும் ரெண்டு யுசுர். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உசுர் ரெண்டு யுசுரை மிகைக்க மாட்டாது, வெற்றி கொள்ள மாட்டாது. ஏனென்றால் ஒரு உசுரும் ரெண்டு யுசுரும் சொல்லியிருக்கிறான். ஆகவே வாழ்க்கையில மேடு பள்ளம் மேடு நல்லா விளைவிக்கணும். பள்ளம் மேடு பள்ளம் என்பது அல்ல குர்ஆன் சொல்லியிருக்கிறது. விளங்குது என்ன பேசுறது, உயர்வும் தாழ்வும் உயர்வும், தாழ்வு உயர்வு தாழ்வு அல்ல. லாபம் நட்டம் லாபம், நட்டம் லாபம் நட்டம் அல்ல. இரண்டு கஷ்டங்களுக்கு இடையில் ஒரு இறைசு அல்ல, இரண்டு இறைசுகளுக்கு இடையில் ஒரு கஷ்டம். அதனால்தான் ஒரு சாயல் சொன்னார், இதல்வா உமக்கு கஷ்டம் வந்து விட்டதென்றால், சோதனை வந்து விட்டதென்றால், மத்தியில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதுதான் அவ்வளவு. எங்களை ரெண்டு கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு லேசை வைத்து சோதிக்கிறது இல்லை, இரண்டு இளையத்துகளுக்கு மத்தியில் ஒரு கஷ்டத்தை வச்சு சோதிக்கிறான். வெற்றி தோல்வி, வெற்றி
தோல்வி வெற்றி தோல்வி என்று அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு தாரது எந்த சோதனையும் இல்லை. ஆகவே இந்த நல்ல காலை பொழுதிலே தாசுவா நாளிலே முஹர்ரமின் ஆரம்ப நாள் 1439 ஆண்டு நான் முடிச்சுக்கிறார் ஒன்னும் யோசிக்காது. அவர் ரொம்ப யோசனை இருக்கிறார், இத்தனையும் நினைச்சிருக்கு. இரவு 12-13 வரைக்கும் இருக்கிறான், ஆனா 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 28,000 ரூபா எவ்வளவு ஒரு நாளைக்கு? 12 மணிக்கு எடுத்தான், எவ்வளவு எடுத்தாங்க? 17. அப்ப என்ன குறைச்சு தந்திக்கிறாங்க உங்களுக்கு? பரவாயில்லை, உலமாக்கிறதுன்னு குறைச்சு கொடுத்துருக்கிறாங்க. சரி, ஒத்தனை சொல்ல வாழ்ந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லிக் கொண்டு வந்த முஹர்ரமின் ஆரம்ப நாள்ல இருக்கிறீங்க, 9வது நாள் 1439. இந்த நியூ இயர் ரிசர்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது என்ன தமிழ்ல? புத்தாண்டு, புத்தாண்டு தீர்மானம், புத்தாண்டு தீர்மானம். இந்த 1439 மறந்துள்ள புதிய ஆண்டிலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளும். இங்க என்ன பள்ளி இல்லை இந்த இடத்துல? எங்களுடைய 1439 ஆண்டு இந்த மலர்ந்துள்ள ஆண்டிலே நாம் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம், புத்தாண்டு தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா சொல்லவா? என்ன தீர்மானம்? வாழ்க்கையில் என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள், தடைகள், சவால்கள், எதிர்ப்புகள், அத்துணியங்கள், அநியாயங்கள், அவமானங்கள், சோதனைகள், பீடைகள், ஏளனங்கள், ஏற்றுக்கள், பேச்சுக்கள் என்னதான் வந்தாலும் நாம் அவற்றை அடித்து மிதித்து விட்டு எதிர்நீச்சல் போடுவோம். நல்ல தீர்மானமா இல்லையா? நாம் யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, எந்த கொம்பாடி கொம்பலுக்கு முன்னாலும் பயந்து நிற்பவர்கள் அல்ல, வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் நாம் பின்வாங்குபவர்கள் அல்ல, எவருக்கு முன்னாலும் தலை சொறிபவர்களும் அல்ல, தலை குளிப்பவர்களும் அல்ல. ஒரு நல்ல முடிவா இல்லையா? எடுத்துக்கணுமா இல்லையா? இதுதான் முக்கியமான தீர்மானம். எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிற வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்துவிட்டு போனாலும், ஆனால் வாழ்கிற காலம் எவ்வளவு காலம் என்பதை விட எப்படி வாழ்ந்துவிட்டு போறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறது, இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறது, நாம் வாழ்கிற காலம் எவ்வளவு என்பது முக்கியம் அல்ல, எங்களுடைய ஒன்று ஆயுள் காலம், ஆனால் எப்படி வாழ்ந்துவிட்டு போறோம் என்பதுதான் முக்கியம். நீங்களெல்லாம் 60-70 ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதை விட 60-70 ஆண்டுகளில் இவையெல்லாம் சாதித்து முடித்து விட்டு போன மலாரிகள் இந்த சமூகம் பேசும் என்றால் அது இந்த நூற்றாண்டில் ஒரு சிறப்பான சமூகம் வாழ்ந்திருக்கிறது, இந்த நூற்றாண்டு ஒரு சிறந்த நூற்றாண்டு என்பதற்கு அடையாளம். இல்லை யதார்த்தம் ஏன் நபியவர்கள் சும்மல்லதீன யலூனஹும் சொன்னார்கள் என்றால், நீங்க அந்த 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 கரண் விதாத்திகி ஹைரா அல்லது அது ஒரு வழிமுறை அளவு செஞ்சிருக்கிறார் விளங்குது என்னன்னு. முஃபவ்வலா என்று சொல்லுகிற முதல் 2-3 நூற்றாண்டுகள், ஹைருல் குரூன் என்று சொல்லுகிற இந்த நூற்றாண்டுகள் ஃபி ஹத்தி தாத்திகி ஃபபுலத் பெற்றுக் கொண்டுச்சா அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினால் அதுக்கு ஃபபுல் வந்ததா? என்ன வேறொரு காரணத்தில்? மற்றபடி 24 மணித்தியானம் கொண்ட ஒரே நாள் தான் அன்றும் என்றும், 12 மாதங்கள் கொண்ட ஒரே ஆண்டு தான் அன்றும் என்றும், சரியா? அப்ப அவை மேம்பட்டிருப்பதற்கு காரணம் அங்கு இருந்த மக்கள், அங்கு இருந்த முதலாம் நூற்றாண்டில் இருந்த மக்கள் யார்? அலகம் உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர் வாசத்துகும் பீதீனில்லாஹி உகம். இந்த உம்மத்துக்கு அதிகம் கருணை இன்று தேவைப்படுகிறது, என்றும் தேவைப்பட்டது. இந்த யாரும் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டுகிறதே இல்லை. இந்த உம்மத்திலேயே ஆகக்கூடிய கருணை செலுத்திய ஒரு மனிதர் வாழ்ந்த காலம் அது. அவர் மட்டுமல்ல, அவரை போன்றுதான் மற்றவர்களும் இருந்தார்கள். குர்ஆன் அவருக்கு சாட்சி, والذين معه أشداء على الكفار
என்னோடு
நீதிமன்றத்தின் தலைவாசல்தான் நீதியை கழுத்தில் இருந்து கொள்ளப்படுகிற ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நபியவர்கள் சொல்கிறார்கள், பாரு அப்படியான ஒரு மனிதர் அந்த காலத்தில் இருந்தார். வாக்குபாவும் அறிஞ்சு இவரை போல ஒரு நிபுணர் எப்படியான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிறப்புற்று விளங்குதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய தன்மைகள், ஆளுமை, ஆற்றல், உயர்ந்த குணம், குணாதிசயம், மக்களோடு அவர்கள் வைத்திருந்த ஒவ்வொரு மக்களோடு வைத்திருந்த கருணை, இரக்கம், இவைதான் அவற்றை அந்த காலத்தை உயர்த்தி பிரித்து தூக்கி நிற்க செய்திருக்கின்றன. அதுபோல இந்த காலத்தில் வாழ்ந்த மனாரிகள், மிக நல்ல மனாரிகள் வாழ்ந்தார்கள். இந்த வகையில ஒரு சிறப்பான காலமாக ஆகட்டும். மனார் தான் என்ன அர்த்தம்? மனார் தான் என்ன அர்த்தம்? பொறுமை. ரைட் ஆகும். மனாரா தைத்தவத்துக்கு பார்ப்போம். மனார் தான் மௌகம் நூல், நாரய நூல்ல இருந்து வந்தது. மனார் மப்பால் அதுதானே, ஒவ்வொருக்கும் என்போ மனார். இப்ப மனார் எல்லா பக்கமும் ஒளியை பாய்ச்சுகிற ஒரு வராக ஒவ்வொருத்தரும் இருக்கு. அதற்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க மதரசாவுக்கு. மனாரு ஹுதா, ஹுதா என்ற வெளிச்சம் எங்கெங்கெல்லாம் போய் சேர வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் போய் சேருவதற்கு அந்த தும்மல சூரியன் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்துதான் போய் சேர வேண்டியிருக்குது. மனாருல் ஹுதா, ஹுதா என்ற ஒளி பரவ ஆரம்பிக்கிறதுன்னு வச்சான். அழகான பேர். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் மனாரிகள், இந்த ஹுதா என்ற நூரை தூக்கி எல்லா பக்கங்களுக்கும் சுமந்து செல்கிற ஒருத்தர். நீங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் நூறு இருக்கு. ஒவ்வொருவருக்குள்ளையும் நூறு இருக்கு. இல்ல, நீங்க ஒவ்வொருவருமே நூறாக இருக்கிறீங்க. ஆகவே இந்த காலத்தில் வாழ்ந்து மிக நல்லவர்களாக நீங்க மட்டுமல்ல நாங்களும் நினைச்சு கொள்ளக்கூடாது. நசிகத்தில் சொல்றான், நாங்கள் சொல்லுமே அந்த நீக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த அஷ்ரஃப் காலத்தில் புத்தகம் இருந்தால் நீ எனும் நான், அல்லது நானும் நீ, அது மாதிரி நீங்களும் நான், நாங்களும் நீங்கள் என்னத்தையே வச்சுக்கோங்க, எல்லாம் ஒன்று. ஆகவே நல்ல மனாளிகளாக உலகத்துக்கு சிறப்பான முறையில தீன சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தத்துவங்களை அள்ளி எழுதி சொல்லக்கூடியவன நல்லா வைக்க மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துக்கு. மக்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறான். நீங்க நிறைய குத்துபாக்கள் செய்கிறீர்கள், நிறைய வாவுகள் செய்கிறீர்கள், எழுதுகிறீர்கள், பேசுகிறீர்கள். எத்தனை பேர் பார்த்தா மனாரிகள் பேஸ்புக்ல எல்லாம் விளாசி தர்றாங்க. நம்பிக்கை ஏற்படுத்துக்கு மக்களுக்கு. நான் பேசுறேன்னு வாழ்க்கையில நம்பிக்கையை ஊட்டுங்க. மக்கள் விரக்தியின் விளிம்புக்கு போயிருக்கிறார்கள். நாட்டின் நிலை, சமூகத்தின் நிலை, இதையெல்லாம் கண்டு கண்டு மக்கள் விரக்தியில் விழுந்து ஒன்றும் குறைந்து போகவில்லை. எதிர்காலம் எங்களுக்குத்தான் என்கிற நம்பிக்கை இருக்கீங்க. அவ்வாறு நம்பிக்கை ஊட்டுகிறானே, அது போல நம்பிக்கையை ஊட்டுங்கள். யாப்பு வரையுறுத்தலாம் ரெண்டு மகன் போல போலவும் நம்பிக்கை தான் சொன்னு போய் தேடி பாருங்க. நீ யூசுஃபராகி ரெண்டு பேரையும் நினைத்தீங்க. நீங்க நிராசப்பட வேண்டாம். இன்னும் ஆகவே நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. தனக்கு இவ்வளவு கவலையான நேரத்திலும் ரெண்டு புதல்வர்களும் போன பிறகும் கவலையான நேரத்திலும் நம்பிக்கையை ஊட்டுகிறார்கள். தன்னுடைய அடுத்த புத்திரர்களிடத்தில் போய் நீங்க என்ன செய்யுங்க சொல்லி போட்டு. ஆகவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த நியூ ரெசல்யூஷனாக இதை எடுத்துக்கோங்க. அழைப்பதற்கு வந்த எங்களுடைய அன்பு சகோதரர் மோலை முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் மோலை முத்தசிர் அவர்களும் உங்களுடைய நல்ல பணிகளை பற்றி சொன்னார்கள். உடைய தலைவர்களும் கேட்டார்கள் கொண்டேன். மிகவும் நல்ல முறையிலே நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் சந்தோஷம். அவ்வாறு உங்களுக்கு இப்படியான ஒரு மதரசாவை மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமத்தில் தும்மல சூரிய சொன்னா மிக பின்தங்கி இன்றைக்கும் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய கடைகளும் இவங்க உள்ள ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து 200 சொச்சம் மாணவர்கள் இருந்து ஓடி எப்பொழுதும் இந்த தீவுக்காக வேண்டி காலம்பா கால வசூல் சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இப்படியான ஒரு கிராமத்தில் இருக்கு என்று சொன்னா அது அதை நிர்வாகத்துக்கு முன் நிர்மாணித்தவர்கள் அதுக்கு அடித்தளம் இட்டவர்கள் குறிப்பான மகம் ஹலாலத்தின் அவர்களுடைய நல்ல இஹ்லாசோடு கூடிய ஒரு முயற்சி தான். இஹ்லாசோடு அந்த மனிதர் எண்ணம் வைத்து செய்த ஒரு முயற்சி இன்று அவர் இல்லாத வேலையிலும் கூட அவர் இருந்த காலத்தில் எப்படி சிறப்பாக நடந்ததோ அது போல நடந்து கொண்டிருக்கிறது. அது அவருடைய இஹ்லாஸ். ஆகவே அந்த எப்படி பின்தங்கிய ஒரு கிராமத்தில் இவ்வளவு முன்னேற்றகரமான முறையில் அதை விட ஆச்சரியம் என்று கேட்டால் நான் சொல்லி முடிச்சு கொண்டேன். எனக்கு புதிய ஒரு தகவல் தான், பகல் சாப்பாடு இன்னும் ஊரில் இருந்து கிடைக்கிறது. அதனால் அன்றைக்கு அதை பற்றி யோசித்து யோசிக்கிறது இந்த காலத்திலும் இப்படி ஒரு மதரசா நடக்குதா தெரியாது எனக்கு. புரியுதா? எனது முந்தி இருந்து ஒரு காலம் காலை சாப்பாட்டுக்கு மாணவர்கள் பொறுப்பு கடைக்கு போய் சாப்பிடுவாங்க. காலி பஹ்ஜா இப்ராஹிமியா புத்தளம் காசிமியாவில் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் அப்படித்தான் காலை சாப்பாடுக்கு மாணவர்கள் பொறுப்பு கடைகளில் போய் சாப்பிடுவாங்க. அதே காலத்தில் ஏக காலத்தில் இன்னும் ஒரு பழக்கம் இருந்தது, வீடுகளில் ஆளின் சாக்கும் சாப்பாடு. இப்ப தென் பகுதிகளில் எல்லாம் ஒவ்வொரு மாணவருக்கும் எங்க சாப்பாடு கொடுப்பாங்க? வீட்டுக்கு போய் சாப்பிடணும். விலங்கு வேணும். இது இந்தியாவில் இருந்து வந்த பழக்கம். வேண்டாம், மதரசாக்களின் தோற்றம் ஆரம்பத்தில் இந்தியா, இந்தியாவிலிருந்து தான் இலங்கைக்கு மதரசாக்கள் அறிமுகமானது என்றபடியினால இங்கேயும் மதரசாக்களின் துவக்கத்தின் போது மாணவர்களுக்கான உணவு ஏற்பாடு எங்க இருந்தது? வீடுகளில் தான் இருந்தது. மூன்று பேரையும் வீடுகளுக்கு போய் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு குறித்த வீடு. நினைவுகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, என்ன படிச்சுக்கிறீங்கன்னா மர்ஹூம் மௌலானா ஹரீத் அஹமது ஹஸ்ரத் அவர்கள் எழுதிய தன்னுடைய வாழ்க்கை குறிப்பு, அவருடைய சுயசரிதை நூல், நினைவுகள் எடுத்து படிங்க, நல்ல அருமையான நூல். அதுல அவர் ஆரம்பமாக லால்பேட்டை மதரசாவில் ஓட போன காலத்தில் வீடு ஒன்றில்தான் அவருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பதை பற்றி சொல்றார். அது ஒரு அத்தியாயம் இருக்கும். வாங்கம்மா சொன்ன அம்மா, என்னது ஒரு அத்தியாயம், அதனுடைய தலைப்பு வாங்கம்மா சொன்ன அம்மா. அது என்னென்றால் அவர் அப்துல் அசீஸ் மௌலவி என்ற ஒருவருடைய அவருடைய அவருடைய தந்தைக்கு தொடர்பான ஒரு மௌலவியுடைய வீட்டில் அவருக்கு சாப்பாடு மூன்று வேலை 3 ஆண்டுகள் அந்த வீட்டுக்கு போய் தான் சாப்பிட வேண்டும். அவர் அந்த அந்த வீட்டை பற்றி எழுதுகிறார். லால்பேட்டைக்கு உதாரணமாக வேறு யாரையும் கூப்பிட முடியாது, மதரசா மாணவர்களை அரவணைத்து சாப்பாடு கொடுப்பதிலே அந்த எனக்கு பொறுப்பேற்றிருந்த மௌலானா மௌலவி அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்களுடைய வீட்டிலே நான் போகாமல் சாப்பிட மாட்டார்கள். நான் மதரசா மாணவன், போகாமல் சாப்பிட மாட்டார்கள். வீட்டுக்குள் நுழைகிற போது வாங்கம்மா என்று இனிப்பாக அழைத்தது இப்போதும் கேட்கிறது. வீட்டுக்கு உள்ளுக்கு போகும்போதே அந்த அவரது மோனான பொஞ்சாதி மனைவி வாங்கம்மா என்று அழைப்பா, அந்த இனிப்பான அழைப்பு இப்போதும் கேட்கிறது. சுகமான பதிவுகள். அப்ப இந்தியாவிலையும் இந்த பழக்கம் இருந்துச்சு, அது இலங்கையிலையும் இருந்துச்சு. ஆனால் அது கால ஓட்டத்தில் நின்று மாணவர்கள்லாம் உள்ளே இருந்து சாப்பிடுகிற பழக்கம் மாறி வந்த பிறகு சற்று மாற்றத்தோடு வீடுகளிலிருந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு வருகிறது என்ற வித்தியாசமான இந்த பழக்கம் முற்றிலும் ஒரு எனக்கு புதிய தகவல். அதில் 200 பேருக்கு அந்த ஊரில் கிராமத்தில் சமைச்சு தினசரி தவறாமல் தருகிறார்கள் என்றால் ரொம்ப கஷ்டமான பணி. ஆகவே நீங்க அந்த கிராமத்துக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. ஒன்னு இருக்குது தண்ணியை தாரது, சாமான தாரது, இன்னொன்று சமைச்சு தினசரி தவறாம பால் வேலை, அதுவும் ராவு வேலை காலை வேலை என்பதோட பகல் வேலை சாப்பாடை தயார் செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு டைமுக்கு சாப்பாடு தரணும். வீட்டுல சமைச்சிருப்போமோ இல்லையோ, இன்னைக்கு கடையில சாப்பிடுவோம், கடையில வாங்கி சாப்பிடுவோம். பேங்கிற வீட்டுலாம் கடமையில ஒரு மூணு நாள் ஆக்குவாங்க, மற்ற நாலு நாள் தான் நோனாங்க என்ன செஞ்சிடுவாங்க. இது யார் தப்பித்த வரைய செய்து அனுப்பிடாங்க, ஏற்கனவே பிரச்சனை. இந்த மாதிரி போற போறதுக்குறீங்களா, என்ன விட்டுட்டு வாராங்க. இப்படி இருக்கிற காலத்துல ஏழு நாள் சமைச்சு உங்களுக்கு தவறாம சாப்பாடு காரங்கிறதுனா சகோதரத்திலே நீங்க தான் கல்யாணம் முடிச்சாக்கான யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண விஷயம் என்ன, நான் இந்த சம்பவத்தை சென்ற வாரம் இவங்க வந்து இருந்தது சொன்ன பிறகு நான் ரெண்டு ஒரு நாளா இதை பத்தி யோசிச்சேன். இப்படி என்ன செய்ய வாழுதா ஒரு கிராமத்தில், இப்படி ஒரு உயிர் வாழுதா, உயிர் தான் என்ன உயிர், இந்த எலும்புக்கும் எலும்பின் சார்பு எலும்புகளுக்கும் கருணை காட்டுகிற உயிர் இன்னும் இப்படியெல்லாம் உயர்ந்து வாழுதா என்று யோசித்துக் கொண்டே இருந்து அந்த கிராம மக்கள் நல்லவர்கள், வேற ஒன்று வந்த நன்னிலையும் படைத்தவர்கள், அன்பிலையும் கொண்டவர்கள். ஆகவே அவர்களுக்காக நிறைய துவா செய்யுங்கள். அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியுமான உங்களுடைய மதரசாவை பற்றி யோசிக்கிற வேலையிலே அவர்களுக்கும் எதுவும் செய்ய முடியுமா என்றும் யோசியுங்கள். அந்த ஊரை சேர்ந்தவர்களும் இந்த மதரசாவிலே கற்று சேர்ந்தவர்கள் இருப்பீர்கள். ஒரு உருமன் தான் ஆகவே இந்த நல்ல வேலையிலே அதனையும் சிந்தனைக்கு விருந்தாக வைத்து இந்த நீச்சல் தடாகத்தில் அருகே இருந்து வாழ்க்கை என்பதையே நீச்சல் தான், எப்படி நீச்சல் அடிப்பது என்பதை பற்றி உங்களோடு சில பொருள்கள் பரிமாறிக்கொள்வதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பம் மிகவும் அரிதான ஒரு நல்ல சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த பொருள்களை ஏற்றுக்கொள்வானாக, நமது இந்த முயற்சிகளை கபூல் செய்து கொள்வானாக. உங்களையும் உங்களுடைய முயற்சிகளையும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் அதன் மூலம் மக்களுக்கு நன்மை பெறக்கூடிய முயற்சிகளாக வைப்பானாக. உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா கஷ்டங்களிலிருந்து தூரப்பட்ட வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. வாழ்க்கையும் தனங்கள் வழிகளிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் பாதுகாப்பானாக. எமக்கும் இந்த மனித சமுதாயத்துக்கும் குறிப்பாக இந்த நாட்டு வாழ் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை தொடர்ந்து வைப்பானாக. எங்கெங்கெல்லாம் உலகத்திலே மனிதர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, குறிப்பாக முஸ்லிம் ஜீவன்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய அன்புத்தொன்பங்களை அல்லாஹ் தஆலா அகற்றி நல்ல மனசந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைப்பானாக. உங்களுடைய மனார்வூதா வாழ வேண்டும், உயர வேண்டும், ஓங்கி நிற்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நீடித்து கொடுத்து கொண்டிருப்பானாக. ஒவ்வொரு மனார் மூலமாகவும் இந்த சமுதாயத்துக்கு தீன் போய் சேர்வதற்குரிய வழிகளை திறந்து வைப்பானாக. எங்களுடைய உங்களுடைய அன்பு பிணைப்பு இருக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைப்பானாக. எங்களுடைய இந்த சந்திப்பை கபூல் செய்து கொள்வானாக. என்னையும் இந்த இடத்திலே ஒரு பொருட்டாக அழைத்து உங்களோடு இரண்டு விஷயங்களை கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்து ஆற்றுப்படுத்தி கூட்டி வந்த உங்கள் நிர்வாகத்துக்கும் இவ்வளவு நேரமும் இந்த அருமையை பொறுமையோடு என்று கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ஜஸாக்கும் அல்லாஹு கைரா. ஹஜ்ரத் மௌலா இருக்கிற இடத்துல அதை இது பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க ஹஜ்ரத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரிங்க.